எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் உஷா தீபன் அவர்களின் பந்து பொறுக்கி ஒலிவடிவும், சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். இன்றோடு 6 நாட்கள் ஆயிற்று. மனம் கணக்கு போட்டது ராமமூர்த்திக்கு. இந்த 6 நாட்கள் 6 மாதங்கள் போல் நீண்டு விட்டது அவருக்கு. வராண்டாவில் ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியை எடுத்து போட்டுக்கொண்டு சாலையை பார்த்தவாறே அமர்ந்திருக்கிறார். முகத்தில் அத்தனை சோகம், அது தெரிகிறதோ இல்லையோ மனதில் அப்பி இருந்தது. வெறித்து கிடக்கும் வீதி, மயான அமைதி. உள்ளே தேவகி ஹாலில் உட்கார்ந்து எதையோ படித்துக் கொண்டிருக்கிறாள். பொழுதை மிக சுலபமாக நகட்டி விடுகிறாள் அவள். தனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்க மாட்டேன் என்கிறது. கிடந்து ஏன் இப்படி அலைபாய்கிறது? அங்கிள், பந்து விழுந்திருச்சு, போய் எடுத்துக்கோடா கண்ணா. வாசல் கேட்டை மடால் என்று திறந்து கொண்டு திடுதிடுவென்று மாடிப்படியில் குதித்து ஓடும் அந்த குட்டி பையனை நினைத்துக் கொள்கிறார். டே டே, மெதுவா மெதுவா, சடக்குன்னு படி தவறிடுச்சின்னா பல்லு போயிரும், அடிபட்டிடும், பாத்துடா ராஜா, விழுந்துடுவப்பா. உண்மையான வருத்தத்தில் வரும் வார்த்தைகள். ஓகே அங்கிள். அட பெரிய மனுஷா, பதிலப்பாரு. ஓகேயாமே. புள்ளிமானாய் துள்ளி ஓடும் அந்த பொடிப்பயல் விதுரை பார்க்கிறார். அவன் பெயர் விதுர் என்பதே இவருக்கு ரொம்பவும் புதுமையாய் இருந்தது. மகாபாரதத்தில் விதுர கதாபாத்திரம் எத்தனை உன்னதமானது! இந்த பெயர் வைக்க வேண்டும் என்று இவன் பெற்றோர்களுக்கு எப்படி தோன்றியது? கேட்டை திறந்து கொண்டு வெளியேறி திரும்பவும் சத்தமில்லாமல் கேட் கொண்டியை போடும் அவனின் பதவாகத்தை உற்று நோக்குகிறார். நல்ல அமைதியான பெயர், சமத்து. அவர் வாய் தானே முணகுகிறது. இது 5வது முறை பசங்கள் தெருவில் கிரிக்கெட் விளையாடுவதும் பந்து மாடியில் விழுந்து விட்டது என்று அவன் ஓடோடி வருவதும். உள்ளே இருந்து தேவகி பார்த்து கொண்டே இருக்கிறாள். அதை ஜன்னல் வழியாக நோக்குகிறார். சும்மா சும்மா அந்த கதவு கொண்டியை தூக்குறதும் டொம்முனு போடுறதும் கதவை திறக்கிறதும் மூடுறதும்னா அந்த கதவு என்னத்துக்கு ஆறுது? வாயிருந்தா அழும், சொல்ல மாட்டீங்களா? அவள் அப்படித்தான் சிலருக்கு பதிலே சொல்ல மாட்டார் இவர். அங்கிள், பந்து மாடியை காண்பித்து விதுர் கேட்க என்று இவர் மேல் நோக்கி சைகை காண்பிக்க, ஆண்டி என்று அவன் பயந்தவன் போல் பம்மி பம்மி மாடியேற இவருக்கு சிரிப்புத்தான் வந்தது. இத்தனை முறை பந்து மாடியில் விழ ஒவ்வொரு முறையும் கேட்டே அவன் உள்ளே நுழைவதும் அனுமதியோடே பணிவோடு மாடிக்கு சென்றதும் இவரை சங்கடப்படுத்தியது. அது அந்த சிறுவனுக்கான ஒழுக்கத்தின் அடையாளம் தானே என்று தோன்றி அவன் தாய் தந்தையரை நினைக்க வைத்தது. நல்ல வளர்ப்பு. ஒவ்வொரு வாட்டியும் பெர்மிஷன் கேட்க வேண்டாம், நீ பாட்டுக்கு போய் எடுத்துக்கோ, ஓகே? மனதில் தோன்றிய சங்கடத்தை தீர்த்து கொண்டார். விதுரின் முகத்தில் மகிழ்ச்சி. தேங்க்யூ அங்கிள் என்று முகமலர சொல்லிவிட்டு ஓடுகிறான். இவர் உட்கார்ந்த மேனிக்கே அவர்கள் விளையாடுவதை எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். திடீரென்று ஒரு யோசனை எழுகிறார் ராமமூர்த்தி. வாசல் கேட்டை நன்றாக திறந்து வைக்கிறார். திரும்பவும் வந்து அமர்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் அவன் எதற்காக திறந்து திறந்து மூட வேண்டும்? யார் வரப்போகிறார்கள் இங்கே? பேசாமல் திறந்தே கிடக்கட்டுமே, இந்த பசங்கள் விளையாடி முடிக்கும் வரை. இப்போது அவர்களின் விளையாட்டு அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து தெளிவாக தெரிந்தது. ஓங்கி அடித்தால் நேராக பந்து இவரை நோக்கி கூட வரக்கூடும். நெற்றி பொற்றில் பட்டால் அம்பேல். கதை முடிந்தது நினைத்த போது சிரிப்பு வந்தது. அது எதற்கு அப்படி நினைக்க வேண்டும்? பறந்து வரும் பந்தை கபால் என்று கேட்ச் பிடிச்சால் ஆச்சு. முடியாதா? நினைத்ததுதான் தாமதம். தன் நினைவலைகள் அதற்குள்ளுமா போய் தாக்கிவிட்டது? ஏ என்று எழுந்தவர் கையை நெடுக மேலே உயர்த்தி தலைக்கு மேல் பறந்து வந்த அந்த பந்தை வலது கையால் சக் என்று பிடித்தார். எல்லாம் கணநேரம்தான். பிடித்தாரா அல்லது அதுக்காகவே அப்படி வந்து அவர் கையில் பாங்காக உட்கார்ந்து கொண்டதா? என்ன ஆச்சரியம், துளியும் தடுமாற்றம் இல்லையே. ஹாய் என்று துள்ளி குதித்தார்கள் சிறுவர்கள். அவுட்டா, அவுட், அவுட் என்று கத்தினார்கள். அதெல்லாம் முடியாது அங்கிள், பிடிச்சது நான் ஏத்துக்க மாட்டேன், நான் ஆட்டைக்கு வரல, போங்கடா. அழுகுனி ஆட்டம், அழுகுனி ஆட்டம். அங்கிள் என்ன நம்ம கூட விளையாடுகிறாரா? இல்ல இல்ல. அப்புறம் நான் எப்படி அவுட் ஆக முடியும்? போடா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். கொஞ்ச நேரம் அந்த பையனை அழவிடும் அவர்களின் கொட்டம். சர வாடா, சும்மா சொன்னோம்டா. அவனையும் கட்டி இழுத்து கொண்டு திரும்பவும் ஸ்டம்பை நோக்கி போகும் அவர்கள். கையில் மெல்லிய அதிர்வு இன்னும் ஓயவில்லை இவருக்கு. இப்படி மட்டமல்லாக்க திறந்து போட்டா எப்படி? நாய் மாடுன்னு உள்ளே நுழைஞ்சிட போகுது. கத்திக்கொண்டே கதவை மூட வருகிறாள் தேவகி. இவர் தடுக்கிறார். நான் தான் திறந்து வச்சேன், நான் தான் இங்கே இருக்கேனே, பிறகென்ன, போ உள்ள. ஒவ்வொரு தடவையும் அந்த பசங்க திறந்து திறந்து மூட வேண்டாமேனு தான். அக்கடானு திறந்தே போட்டுட்டீங்களாக்கோ, உங்களுக்கும் ஒரு விவஸ்தை இல்லை? பொடி பசங்க விளையாடுறத போய் வேடிக்கை பார்த்துட்டு பழி கிடக்கீங்களே. நொடித்து கொண்டே உள்ளே போனாள். அவளுக்கு அந்த சுகானுபவம் தெரியவில்லைதான். சொல்லித்தான் ஆக வேண்டும்.
அதற்கெல்லாம் ஒரு தனி ரசனை வேண்டும்.
அது உடம்போடு ஊறியதாக இருக்க வேண்டும். தெருவெந்திருந்தால் அங்கே 4 பசங்கள் விளையாட வேண்டும். யார் மேலாவது பந்தடிக்க வேண்டும். அவர் சத்தம் போட வேண்டும். எந்த வீட்டு கண்ணாடியாவது உடைய வேண்டும். யார் என்று தெரியாமல் அவர்கள் கத்த வேண்டும். இதெல்லாம் தானே அழகு. விளையாட குழந்தைகளே இல்லாத தெரு என்ன தெரு? தூங்க விடாமல் பக்கத்து வீட்டில் கசம்ஷா கசம்ஷா என்று குழந்தைகளின் காய்ச்சி பூச்சி சத்தம் கேட்டு கொண்டிருந்தால்தானே மனதுக்கு சந்தோஷம். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை பேச முடியாது, அனுபவிக்கத்தான் முடியும். அந்த அனுபவ யோகமே தனி. யாருக்கு தெரிகிறது எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா? குழந்தை இல்லை அவளுக்கு. அதனால் மனதில் மண்டிப்போன ஒரு அசாதாரண வெறுப்பு. அதற்கு நேர்மாறாய் எல்லா ஆசையும் அண்டிப்போனவர் இவர். குட்டி பசங்களோடு பசங்களாய் ஒன்று விடுவார் பல வேளைகளில். எத்தனையோ நாள் மாடியிலே நின்று கொண்டு பந்தெடுத்து போட்டிருக்கிறார். பந்து எகிரி வராதா என்று காத்து கிடப்பார். கேட்ச் கேட்ச் என்று சொல்லி அவர்களை பந்தை பிடிக்க பழக்குவார். பக்கத்து வீடுகளில் வேடிக்கை பார்க்கும் கண்கள் பொருட்படுத்த மாட்டார். அடுத்த வீட்டு மாடியிலிருந்து பேப்பர்களை பீத்து பீத்து பறக்கவிடும் அந்த வீட்டு குழந்தைகள். அதில் ஒருவன் தான் அந்த விதுர். அவனுக்குத்தான் எத்தனை சகோதரிகள் தம்பிகள். குழந்தை செல்வங்கள் நிரம்பி ததும்பும் வீடு அது. அந்த பேப்பர் பிசிறுகள் இவர் வீட்டு காம்பவுண்டுக்குள் விழும், குப்பை சேரும். எல்லாம் வானரங்கள், சொன்னா கேட்காது. யாரால தினமும் பெருக்க முடியுது? நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. போகட்டும் விடு என்றார் இவர். அவள் இவரையே பார்த்தாள். இவருக்கு என்ன கிறுக்கா என்பது போல இருந்தது அந்த பார்வை. தாளை பிட்டு பிட்டாக பீத்து காற்றில் பறக்க விடும்போது அது அசைந்து அசைந்து இறகு போல் பறந்து செல்வதை பார்த்து குதூகலிக்கும் அந்த குஞ்சுகள். அவைகளின் அளவிட முடியா மகிழ்ச்சி. என்னது இன்னும் பறக்குது, இன்னும் பறக்குது. உன்னது கீழே விழுந்துருச்சு பாரு. என்னோடது மேல போயிட்டே இருக்காங்க பாரு. அந்த வீட்டு மாடியை தாண்டிடுச்சு. குழந்தைகளின் மகிழ்ச்சி பொங்கும் முகங்களை காணும் போது தெய்வத்தை கண்டது போல் இருக்கிறது இவருக்கு. என்ன ஒரு களங்கமில்லா முகங்கள். மாசு மறுவற்ற இந்த குழந்தைகள் இந்த தேசத்தின் வருங்கால சொத்துக்கள். சந்தோஷத்தில் மூழ்கி கிடப்பார். மாடியில் இவர் நடைபயில்வதே அந்த பிஞ்சுகளின் கொஞ்சம் முகங்களை பார்க்கத்தான். கடவுளை பார்க்க வேண்டுமா, குழந்தைகளை பாருங்கள் என்பார். இனிமே பந்த எடுக்க நீ வர வேண்டாம். மாடிக்கு வந்துச்சுன்னா நான் எடுத்து போடுறேன். ஓகே. எதிர்பாராத மகிழ்ச்சியில் துள்ளி ஓடினான் விது. அங்கிள் தேங்க்யூ சோ மச் அங்கிள் தேங்க்யூ. அடேங்கப்பா என்ன இங்கிலீஷ். அன்னிலிருந்து மாடிக்கு பந்து வந்தால் இவர்தான். அது அவருக்கும் அந்த சிறுவன் விதுருக்கும் மட்டும் தெரிந்த ரகசியம். அங்கு பந்து வந்தால் அது சிக்ஸர். தெருவே அலறுவது போல் கத்துவார்கள். இப்படி நடக்கிற நேரத்துல இந்த பக்கம் பக்கத்து பிளாட்டில் இருக்கிற மரத்திலிருந்து 2 கிளைகளையாவது ஒடிச்சு போடலாம்ல. எவ்வளவு செத்த குப்பை விழுது தினமும். நம்ம வீட்டு பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்குதே, அதுகளை மட்டுமாவது எட்டி ஒடிச்சு விடுங்க. அந்த ஓனர் வர்ற போது வீட்டுக்குள்ள சும்மா இருக்காம மரத்தை வெட்ட சொல்லுங்க. வருஷ கணக்கா குப்பை பொறுக்கி மாளல. மரத்தை வெட்டு என்று எப்படி சொல்ல முடியும்? கிளைகளை வெட்டு என்று வேண்டுமானால் சொல்லலாம். மரம் வைத்ததும் வளர்த்ததும் இன்று வரை பராமரிப்பதும் அவரின் இஷ்டம் அல்லவா, உரிமை அல்லவா? எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாய் சொல்லிவிடுகிறாள். அமைதி காத்தால் இவர். அவளுக்கு என்ன தெரியும் அந்த மரத்தால் இவர் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார் என்று. எந்த ரசனையுமே இல்லையே அவளுக்கு. வாழ்க்கையை எப்படி ருசிப்பது, எப்படி புதுப்பித்துக் கொள்வது தினமும்? அதில் வந்து அமர்ந்த அந்த சாம்பல் குருவியை என்றாவது இவள் பார்த்திருக்கிறாளா? கழுத்திலே பல வண்ணமுள்ள மரங்கொத்தியை என்றாவது கண்ணுற்றிருக்கிறாளா? யாரும் அறியாமல் அடர்ந்த கிளைகளுக்கு நடுவே ரகசியமாய் அமர்ந்து கொட்ட கொட்ட தெருவில் நடக்கும் நல்லது கெட்டதுகளை பார்த்து கொண்டிருக்கும் ஆந்தையை அறிவாளா இவள்? அவ்வப்போது காதுக்கு கேட்கும் கிளீன் கொஞ்சம் மொழியையாவது கேட்டிருக்காளா? தினசரி ஓடி ஓடி பாயும் அணில்களையாவது பார்த்திருக்கிறாளா? அட அதுதான் வேண்டாம். அனுதினமும் கா 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 என்று கத்திக்கொண்டு வந்து சூடான சாதம் வைக்கிறாளே, அந்த காக்கைகளையாவது சற்று நிதானமாய் நின்று நோக்கி இருக்கிறாளா? அந்த கழுத்தில்தான் என்ன ஒரு கருமை பளபளப்பு. காக்கை சிறுகனிலே நந்தலாலா, உந்தன் கரிய நிறம் தெரியுதடா நந்தலாலா என்ற பாரதியின் பாடல் வரிகளை என்றாவது
உணர்வு பூர்வமாய் உணர்ந்திருக்கிறாளா? இப்படியும் அப்படியுமாய் சடக் சடக் என்று திரும்பி நோக்கி சுற்றத்தை அழைக்கும் அந்த வேகம்தான் என்ன? நம்மை சுற்றி இவைகளெல்லாம் இருப்பதே என்ன ஒரு சந்தோஷம்! மரங்களும் செடி கொடிகளும் இருந்தால்தானே இவையெல்லாம் கண்ணில் படும், வாசம் செய்யும், எல்லாத்தையும் வெட்டு என்றால்? இந்த மரங்கள் அழிந்தால் இந்த சந்தோஷங்களும் சேர்ந்து அழிந்து விடுமே. அப்புறம் இந்த பறவைகள் எங்கு போகும்? இந்த அணில்கள் எங்கு போய் சோற்று பருக்கை தேடும்? அந்த காக்கைகள் எப்படி இங்கு அன்னத்திற்காக காத்திருக்கும்? வெறும் வெட்ட வழியை பார்த்து ஓவென்று நிற்க முடியுமா? மரங்களால் கிடைக்கும் சுகமான காற்று கிடைக்குமா? குளிர்ச்சி கிடைக்குமா? நிழல் கிடைக்குமா? வெட்டச் சொல்லுங்க, வெட்டச் சொல்லுங்க என்று ஒரே ஓல பாட்டுத்தான். வெட்டுவதென்றால் அரை மணி நேரம்தான். மேற்கிளியில் கயிற்றை கட்டி இழுத்து நாலு பேர் பிடித்து கொள்ள, கீழே ரம்பம் போட்டால் முடிந்தது கதை. ஆனால் அதை வளர்க்க, அது வளர, வானுயர்ந்து நிற்க எத்தனை ஆண்டுகள் பிடித்திருக்கின்றன? மரங்கள் காற்று சுத்தத்திற்கும் சுகாதாரத்திற்கும் மாசு நீக்குவதற்கும் மழைக்கும் என்று எப்படியெல்லாம் பலபட பயன்படுகின்றன. வைப்பது எளிதா, வெட்டுவது எளிதா? என்னதான் மனது விலகி நின்றாலும் இத்தனை வெறுப்பு ஆகுமா? தேவிக இப்படியாக சொன்னவை எதையுமே செய்ததில்லை ராமமூர்த்தி. காற்று சலசலவென்று அவர் உடம்பை தழுவிய போது தன் நினைவுக்கு வந்தார். தெருவை உற்று நோக்கினார். வெறிச்சோடி கிடந்தது. பள்ளி திறந்தாயிற்று. குழந்தைகள் முதுகில் புத்தக மூட்டையை சுமந்து கொண்டு பறந்து விட்டன. பாவமாய்த்தான் இருக்கிறது பார்க்க. வீதியில் துளி சத்தமில்லை. மனசே என்னவோ போல் இருக்கிறது இவருக்கு. பக்கத்து வீட்டிலாவது கொஞ்சம் சத்தம் இருக்கும், இப்போது அதுவும் இல்லை. வீடு மாறி கொண்டு போய் விட்டார்கள். படிக்கும் பள்ளிக்கு அருகில் வேண்டுமென்று பஸ் கட்டணம் கொடுத்து மாளவில்லை என்று. நீ சொல்லி சொல்லிதான் போயிட்டாங்க போலிருக்கு. வேண்டுமென்றேதான் கடிந்து கொண்டார் மனைவியை. தப்பாவே பேசிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் பலிக்கத்தானே செய்யும். அதான் போயிட்டாங்க. தன்னையும் அறியாமல் மாடி ஏறி வந்திருந்த இவரின் பார்வை பக்கத்து மாடியில் பதிந்தது. அங்கிருந்து பீந்த காகித இறகுகள் இனி பறக்காது. அதை கண்டு குதூகலிக்கும் பிஞ்சுகளின் கரவுலி இனி அங்கே எழாது. தன் வீட்டு காம்பவுண்டில் இனி குப்பைகள் விழாது. தேவகிக்கு தெரியக்கூடாது என்று இனி அவைகளை தான் பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டியதில்லை. மனம் விரக்தியில் தெருவில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். வரும்போதே ஒரு பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க. தேவகியின் சத்தம் அரைகுறையாய் காதில். அவள் காரியம் அவளுக்கு எப்படித்தான் அவ்வளவு தூரம் வந்தாலும் அவருக்கே தெரியாது. அங்கிள், ராம் அங்கிள். அந்த பெரிய பொட்டலின் நடுவே விஸ்தாரமாய் விளையாடும் சிறுவர்கள். சத்தமிட்டு கொண்டே ஓங்கி அந்த பந்தை எடுத்த சிறுவன் விதுரின் பழக்கமான குரல். அவனை பார்த்து விட்ட குஷியில் தன்னை நோக்கி ராக்கெட் வேகத்தில் வந்த அந்த பந்தை ஒரு குதி குதித்து எவ்வி பிடித்த ராமமூர்த்தி அப்படியே கையை சுழற்றி ஸ்டம்பிக்கு முன்னே தள்ளி நிற்கும் விதுரின் பேட்டை குறிவைத்து வேகமாய் வீசுகிறார். விதுரின் மின்னலான மறுசுழற்சியில் பந்து வந்த வேகம் தெரியாமல் விண்ணை நோக்கி புயலென காற்றை கிழித்து கொண்டு பறக்கிறது. பேட்டை கீழே போட்டுவிட்டு தன்னை நோக்கி பாய்ந்தோடி வரும் அந்த குழந்தை செல்வத்தை அப்படியே வாரி எடுத்து அணைத்து உச்சி மோந்து கழிக்கிறார் ராமமூர்த்தி. அதோ தெரியுது பாருங்க அங்கிள், அதுதான் எங்க வீடு. வீட்டுக்கு வாங்க அங்கிள், இப்பவே வாங்க போவோம். சிறுவனின் பாசமான அழைப்பில் சிலிர்த்து போகிறார் இவர். அந்த நிமிடம் அவர் வாழ்வின் பொன்னான நேரமாக மெய்ப்படுகிறது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.